إن الحمد لله الذي لا تراه العيون ولا تخالطه الظنون ولا يصفه الواصفون ولا تغيره الحوادث ولا يخشى الدوائر يعلم مثاقيل الجبال ومكائيل البحار وعدد قطر الأمطار وعدد ورق الأشجار وعدد ما أظلم عليه الليل وأشرق عليه النهار لا تواري منه سماء سماء ولا أرض أرضا ولا بحر ما في قعره ولا جبل ما في وعره والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد بن عبد الله المصطفى المختار الذي أضاء القلوب بلوامع الأنوار وعلى آله وصحبه الذين اجتهدوا في مرضاته بالعشي والإبكار وجميع آناء الليل والنهار وعلى من تبعهم بإحسان إلى فناء هذه الدار من العلماء والشهداء والصالحين والأخيار أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم رواه الإمام البخاري في صحيحه அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பேர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். இந்த அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்க கூடிய வல்ல நாயன் அந்த அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டும். மேலும் உத்தம தூதர் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய போதனைகளே தங்களுடைய வாழ்க்கையில் முற்று முழுதாக எடுத்து நடந்த அன்னாருடைய குடும்பத்தினர்கள் தோழர்கள் அவர்களை சுயர்ந்தவர்கள் மேலும் கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து நல்ல மக்கள் மீதிலும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. சங்கேமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையில் கூடியிருக்கும் அவனது நல்லடியார்களே, இந்த வாழ்க்கையில் அல்லாஹுடைய என்னென்ன கட்டளைகள் ஏவல்கள் எவைகளை கொண்டெல்லாம் நாங்கள் ஏவப்பட்டிருக்கிறோமோ அவைகளையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும் மேலும் என்னென்ன விஷயங்களை விட்டும் அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கிறானோ ஹராமாக ஆக்கியிருக்கிறானோ அப்படியான காரியங்களை விட்டும் முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளும்படியும் முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் அச்சமாம் அந்த தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் மனிதனாக படைக்கப்பட்ட நாம் இஸ்லாம் என்ற மார்க்கத்தின் மூலம் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறோம். வலகது கர்ரம்னா பனி ஆதம், மனித வர்க்கத்தினரை நாங்கள் சிறப்புக்குரியவர்களாக கண்ணியத்துக்குரியவர்களாக இந்த உலகத்திலே ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று ஒட்டுமொத்த மனித குலமும் கண்ணியப்படுத்தப்பட்டவர்கள் என்பதனை அல்லாஹ் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். அதே நேரம் மனிதனாக படைக்கப்பட்டதன் பின்னால் இஸ்லாம் என்ற மார்க்கம் கிடைக்கப்பட்டதன் மூலமாக முஸ்லிம்களாக நாங்கள் வாழ்வதன் மூலமாக இந்த உலகத்தில் இன்னும் சிறப்புக்குரியவர்களாக கண்ணியத்துக்குரியவர்களாக அல்லாஹ் எங்களை மாற்றியிருக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் முஸ்லிமாக வாழும் பொழுது அல்லாஹுடைய கட்டளைகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய போதனைகளையும் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும் பொழுது அந்த மனிதன் அவனுடைய வாழ்க்கையை ஏனைய மனிதர்களுக்கு பாதிப்பு இல்லாதவாறு அவனின் மூலம் ஏனைய மனிதர்கள் பாதிக்கப்படாதவாறு நடந்து கொள்வதும் மிக பெரும் கடமையாக இருக்கிறது. சஹீஹுல் புகாரியிலே வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் முஸ்லிம், உண்மையான முஸ்லிம் யார் என்றால், பரிபூரணத்துவம் பெற்ற முஸ்லிம் யார் என்றால், மன் சலிமல் முஸ்லிமூன மில் லிசானிஹி வயதி, அந்த மனிதனுடைய கையிலிருந்தும் அவனுடைய நாவிலிருந்தும் முஸ்லிம்கள் மட்டுமல்ல அனைத்து மனிதர்களும் பாதுகாப்பு பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் முஸ்லிமாக இருக்கிறான் என்றால்
அந்த மனிதனுடைய வார்த்தையின் மூலம், அவனுடைய வாழ்க்கையின் மூலம், அவனுடைய நடவடிக்கைகளின் மூலம், அவனுடைய நாவின் மூலம் ஏனைய மனிதர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது என்பதனை இஸ்லாம் மிக கண்டிப்பாக எங்களுக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. அடுத்த மனிதர்களை சகோதரர்களாக பார்க்க வேண்டும், அடுத்தவர்களை மனிதர்களாக பார்க்க வேண்டும், அடுத்தவர்களுக்கு எப்படியெல்லாம் எங்களால் முடிந்த உதவிகளை செய்யலாம், அடுத்தவர்கள் எங்களால் பாதிக்கப்படாமல் எப்படி நடக்கலாம் என்பதில் ஒவ்வொரு முஸ்லிமும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வார்த்தைகளின் மூலமாக மட்டுமல்ல, தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் எங்களுக்கு பாடமாக தந்திருக்கிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் உலகில் வாழும் பொழுது ஒரு சுயநலவாதியாக, அவனுடைய லாபத்தை மாத்திரம் பார்க்கக்கூடியவனாக, இந்த உலகில் அவனுடைய அவன் சார்ந்த ஏனைய குடும்பத்தினருடைய நலனில் மாத்திரம் அக்கறை கொண்டவனாக இருக்க முடியாது என்பதனை இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. ஒரு மனிதன் அவன் சார்ந்தவர்களாக இருக்கலாம், அதே மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கலாம், இந்த உலகில் வாழக்கூடிய எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அந்த மனிதனுக்கு என்னால் எப்படியெல்லாம் உதவி செய்யலாம், என்னின் மூலமாக அவர்கள் பாதிக்கப்படாமல் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் அக்கறை கொண்டவனாக இருக்க வேண்டும் என்பதனை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم احب الناس الى الله انفعهم للناس. நபி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகில் அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான மனிதர்கள் யார் என்றால், விருப்பமான முஸ்லிம்கள் யார் என்றால், இந்த மனிதர்கள் எல்லாம் அடுத்த மனிதர்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடியவர்களாக, அடுத்த மனிதர்களுக்கு பிரயோஜனம் பயக்கக்கூடியவர்களாக, தன்னால் முடிந்த உதவிகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ இவர்கள்தான் உண்மையான அல்லாஹ்வுடைய அடியார்கள், இவர்களைத்தான் அல்லாஹ் நேசிக்கிறான் என்று இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள். மேலும் சொல்கிறார்கள், இந்த உலகில் அஹப்புல் அமாலி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல்களில் ஒன்று என்னவென்றால், சுரூருன் துதுஹினுஹு ஃபீ கல்பி ரஜுலின். நபி அவர்கள் சொல்கிறார்கள், உங்களால் முடிந்த அளவுக்கு இன்னொரு மனிதனுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை உண்டு பண்ண முடியுமா, ஆனந்தத்தை ஏற்படுத்த முடியுமா, உள்ளத்தை மகிழ்விக்க முடியுமா, இது மிகப்பெரும் இபாதத்தாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸில் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த அளவுக்கு நாங்கள் வணக்க வழிபாடுகளிலும் ஆன்மீகத்திலும் இபாதத்துகளிலும் அக்கறை காட்டக்கூடியவர்களாக இருக்கிறோமோ, இருக்க வேண்டுமோ, அதே போன்று அக்கறை காட்டக்கூடியவர்களாக, ஈடுபாடு கொண்டவர்களாக அடுத்த மனிதர்களின் விடயத்திலும் இருக்க வேண்டும். அது எங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம், முஸ்லிம்கள் என்ற ஒரே மார்க்கத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது மனிதர்கள் என்ற தலைப்பின் கீழால் உட்படக்கூடிய எந்த மனிதனாக இருக்கலாம், அவன் எந்த கலாச்சாரத்தை, எந்த நாகரிகத்தை, எந்த மார்க்கத்தை, எந்த பண்பாட்டை பின்பற்றக்கூடியவனாக இருந்தாலும் மனிதன் என்ற வகையில் அனைவரையும் மதிக்க வேண்டும் என்பதனை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம். நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னால் மக்காவிலே 40 வருடங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு சாதாரண மனிதராக வாழ்கிறார்கள், கூலி தொழிலாளியாக வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார்கள். ஆரம்பத்தில் தந்தையை இழந்த அனாதையாக, அதற்கு பின்னால் மக்காவிலே ஆடு மேய்க்கக்கூடிய கூலி தொழிலாளியாக, அதற்கு பின்னால் வியாபாரியாக நபி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பல கட்டங்களுக்கு முகம் கொடுத்து வந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மக்காவுடைய 40 வருட காலம் எப்படி இருந்தது என்பதனை வரலாறு எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய கிதாபுடைய ஆரம்ப பகுதியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு நபித்துவம் கிடைத்த அந்த வரலாற்று நிகழ்ச்சியை எங்களுக்கு எடுத்துச் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த ஹிராவுடைய குகையில் அவர்கள் இஃத்திகாஃபில் இருக்கிறார்கள். தொடர்ந்து 3 வருடங்கள் ரமலானுடைய மாதத்தில் மூன்று வருடங்களாக ஒவ்வொரு ரமலானுடைய மாதத்திலும் ஹிராவுடைய குகையில் இஹ்திகாப் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். கடைசி வருடம் மூன்றாவது வருடம் நபி அவர்களுடைய 40ஆம் வயதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல் குர்ஆனை எடுத்துக் கொண்டு வருகிறார்கள். சூரத்துல் அலக்குடைய 5 வசனங்கள் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஖லக் ஖லகல் இன்ஸான மின் அலக் என்ற ஆரம்ப 5 வசனங்களை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீலை கண்ட பயம், அல் குர்ஆனுடைய சுமை, வாழ்க்கையில் இதற்கு முன்னால் அனுபவிக்காத ஒரு காட்சி, இதற்கு முன்னால் முகம் கொடுக்காத ஒரு சூழல், இப்படி பயந்து போனவர்களாக பாதிக்கப்பட்டவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுக்கத்தோடும் பயத்தோடும் வீட்டுக்கு ஓடோடி வருகிறார்கள். ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள், எனக்கு நடுக்கமாக இருக்கிறது, நான் பயந்து போயிருக்கிறேன், இதற்கு முன்னால் காணாத ஒரு படைப்பை நான் கண்டுவிட்டேன், இதற்கு முன்னால் வாழ்க்கையில் பார்த்திராத ஒரு படைப்பை நான் பார்த்து வந்திருக்கிறேன் என்று பயத்தை தங்களுடைய மனைவியிடத்தில் முறையிடுகிறார்கள். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறார்கள், அவர்களை அரவணைக்கிறார்கள், போர்த்தி விடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லக்கத் ஹஸீது அலா நஃப்ஸி, நான் கொல்லப்பட்டு விடுவேனோ என்று பயப்படுகிறேன், என்னுடைய பயத்தின் மூலமாக நடந்த நிகழ்ச்சியின் மூலமாக உயிர் பிரிந்து விடுவேனோ என்று நான் பயப்படுகிறேன் என்று அன்னை ஹதீஜா அவர்களிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முறையிடுகிறார்கள். அந்த நேரத்தில் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறார்கள், கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, அன்பு கணவரே, நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கலக்கமடைய வேண்டாம், நீங்கள் எந்த விதமான பாதிப்புக்கும் உட்பட்டு விட்டீர்கள் என்ற தயக்கம் உங்களுக்கு வேண்டாம், உங்களை படைத்தவன் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டான், லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, ஒரு நாளும் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். ஏன் தெரியுமா? அன்னை ஹதீஜா அவர்கள் நபி அவர்களுடைய நற்பண்புகளை ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்து முன்வைக்கிறார்கள். ஃபைன்னக லதஸிலுர் ரஹீம் வதஹ்மிலுல் கல் வதத்திபுல் மஅதூம் வதஸ்துகுல் ஹதீஸ் வதக்ரீ வைஸ் வதுஈனு அலா நவாயிபில் ஹக். அன்னை ஹதீஜா அவர்கள் சொல்கிறார்கள், அன்பு கணவரே, நீங்கள் 40 வருடங்களாக இந்த மக்கா நகரிலே வாழ்கிறீர்கள், இந்த 40 வருட காலத்திலும் நீங்கள் உறவு முனையை பேணி நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் பிறந்த வீடாக இருக்கலாம், புகுந்த வீடாக இருக்கலாம், இரண்டு பக்கங்களுடைய உறவுகளையும் பேணி நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள், ஒசஹ்மீனுல் கல் மக்காவிலே குடும்ப பாரத்தை சுமக்க முடியாதவர்களாக, வறுமை கோட்டின் கீழ் தள்ளப்பட்டவர்களாக, வறுமையோடு வாழக்கூடியவர்களுக்காக நீங்கள் உழைத்துக் கொடுக்கிறீர்கள், அவர்களுடைய சுமைகளை நீங்கள் தாங்கிக் கொள்கிறீர்கள், முடியாதவர்களுக்காக நீங்கள் உழைத்துக் கொடுக்கிறீர்கள், ஒத்தஸ்துகுல் ஹதீஸ், உங்களுடைய வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் நாணயமானவர்களாக நம்பிக்கையுடையவர்களாக நீங்கள் நடக்கிறீர்கள், விருந்தினர்களை உபசரிக்கிறீர்கள், இன்னும் சமூக பணிகளிலும் நீங்கள் ஈடுபாடு கொண்டவர்களாக இருக்கிறீர்கள், சமூகத்தின் நலனில் அக்கறை கொண்டவர்களாக, சமூக சேவையில் ஆர்வம் கொண்டவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள், எனவே அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்று அன்னை ஹதீஜா அவர்கள் நபி அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஹதீஸில் நாங்கள் படிக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்னை ஹதீஜா அவர்கள் ஆறுதல் சொல்லும் பொழுது நபி அவர்களுடைய எந்த ஆன்மீக ஈடுபாடுகளையும் எடுத்துச் சொல்லவில்லை, எந்த இபாதத்தையும் அவர்கள் கோடிட்டு காட்டவில்லை. ஜாஹிலியத்துடைய காலத்திலும் ஹஜ்ஜுடைய கடமை இருந்தது, ஜாஹிலியத்துடைய காலத்திலும் உம்ராவுடைய வணக்கம் இருந்தது, ஜாஹிலியத்துடைய காலத்திலும் ரமலானுடைய மாதத்தில் அந்த ஹிரா குகையில் இஹ்திகாப் இருக்கும் வணக்கம் இருந்தது. இப்படியான வணக்க வழிபாடுகளை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்க வழிமுறையின் அடிப்படையில் என்றாலும் அன்னை ஹதீஜா அவர்கள் இந்த வணக்க வழிபாடுகள் எதனையும் அவர்கள் எடுத்து காண்பிக்கவில்லை. ஹஜ் செய்யக்கூடியவர்களாக, உம்ரா செய்யக்கூடியவர்களாக, இஹ்திகாப் இருக்கக்கூடியவர்களாக, ஏழை நீங்கள் ஏழைகளுக்கு வரக்கூடியவர்களுக்கு தர்மம் அளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று எந்த வணக்கத்தையும் எடுத்து காண்பிக்கவில்லை. மாற்றமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் காணப்பட்ட அழகிய பண்புகள், நபி அவர்களுடைய மிகச்சிறந்த நற்குணம், நபி அவர்களுடைய பண்பாடு, சமூகத்திற்காக உழைக்கும் அந்த உணர்வு, சமூக சேவையாளராக நபி அவர்கள் ஆற்றிய பணிகள், இவைகளை எல்லாம் முன்வைக்கிறார்கள். எனவே அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகில் ஒரு நபியாக, ஒரு ரசூலாக வாழ்வதற்கு முன்னால் மிகச்சிறந்த மனிதனாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். மனித நேயத்தையும் மனிதாபிமானத்தையும் உலகத்தில் நிலைநாட்டக்கூடியவர்களாக, மனித நேயத்திற்கும் மனிதாபிமானத்திற்கும் எடுத்துக்காட்டாக இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். மிகச்சிறந்த மனிதனாக நான் ஒரு நபி என்பதற்கு முன்னால். கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, நபித்துவம் கிடைத்ததன் பின்னால் இந்த மார்க்கத்துடைய வெற்றிக்கும் மார்க்கத்துடைய வளர்ச்சிக்கும் அடிப்படை காரணங்களில் ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நற்பண்புகளும், அந்த மக்கா சமூகத்துக்காக நபி அவர்கள் மேற்கொண்ட நற்பணிகளும் தான். அவர்கள் மேற்கொண்ட பொதுப்பணிகளாக இருக்கின்றன. நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னால் இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய கிதாபிலே கொண்டு வருகிறார்கள், நபி அவர்களுக்கு 35 வயதில் இருக்கும் பொழுது, நபித்துவம் கிடைப்பதற்கு 5 வருடங்களின் முன்னால் மக்காவிலே ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக காபா உடைக்கப்படுகிறது. அந்த காபாவுடைய கற்கள் எல்லாம் விழுந்து விடுகிறது. அதற்கு பின்னால் அந்த மக்காவிலே இருந்த குறைசிகள் அனைவரும் காபாவை புனர் நிர்மாணம் செய்ய வேண்டும் என்பதற்காக தாங்கள் உழைத்த ஹலாலான சம்பாத்தியத்தின் மூலம் கற்களை கொண்டு வருகிறார்கள். ஹஜ்ரத் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் நபித்துவம் கிடைக்கவில்லை, நபி அவர்களுடைய 35 வயதில் அந்த காபாவை கட்டும் பொதுப்பணிக்காக, வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் செய்வதற்காக நபி அவர்கள் கற்களை தோள்களிலே சுமந்து வருகிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, சமூகத்தை விட்டு ஒதுங்கியவர்களாக, சமூக நலனில் அக்கறை அற்றவர்களாக, சமூக சேவையை விட்டும் தூரமானவர்களாக எப்பொழுதும் நபி அவர்கள் வாழ்ந்தது கிடையாது. நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னாலும் கூட சமூக சேவையில் அக்கறை கொண்டவர்களாக, சமூக நலனுக்காக உழைக்கக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அதே போன்று நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னால் மக்காவிலே ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுகிறது. குறைசி காபிர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மார்க்கம் கிடையாது, ஜாஹிலியத்திலே இருக்கிறார்கள். அந்த காலத்திலும் கூட குறைசிகள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுகிறது. எதற்கென்றால், எங்களுடைய மக்காவுடைய நகரம் ஒரு வியாபார நகரம், உலகின் பல பகுதிகளில் இருந்தும் வியாபாரத்திற்காக மக்கள் வருகிறார்கள். புதிதாக மக்காவுக்கு வரக்கூடியவர்கள் ஏமாற்றப்படலாம், பாதிக்கப்படலாம், அநீதி இழைக்கப்படலாம். எனவே குறைசிகள் ஒரு ஒப்பந்தம் செய்கிறார்கள், எங்களுடைய மக்காவுடைய நகருக்கு வந்த யாராவது ஒருவர் அநீதி இழைக்கப்பட்டால், கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றப்பட்டால், அல்லது அவருடைய வியாபாரத்தில் அடுத்தவர்களின் மூலம் அநீதி இழைக்கப்பட்டால், அவருக்காக நாங்கள் குரல் கொடுத்து அவருடைய உரிமையை வென்று கொடுப்பதற்காக நாங்கள் போராடுவோம் என்று குறைசிகள் அனைவரும் ஒரு ஒப்பந்தத்திலே கைச்சாத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், நபித்துவம் கிடைத்ததன் பின்னால் ஜாஹிலியத்துடைய காலத்தில் ஹில்புல் ஃபுதூல் என்ற அந்த உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அந்த உடன்படிக்கையில் நானும் கலந்து கொண்டேன். அந்த உடன்படிக்கையில் கலந்து கொண்டதையிட்டு இன்றும் நான் பெருமைப்படுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நபித்துவம் கிடைத்ததன் பின்னால் சொல்லி காண்பிக்கிறார்கள். ஒரு சமூக சேவை என்று வரும் பொழுது, ஒரு பொது பணி என்று வரும் பொழுது, நாட்டுடைய நலன் என்று வரும் பொழுது, அனைத்து இன மக்களுக்கும் உதவ வேண்டும் என்று வரும் பொழுது, நபி அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த வாழ்க்கை என்னவென்றால், முஸ்லிம்கள் முன்னணியில் இருக்க வேண்டும், நாட்டு நலனுக்காக உழைப்பதில், சமூக நலனுக்காக பாடுபடுவதில், சமூகத்தின் வளர்ச்சியில் அக்கறை காட்டுவதில் முஸ்லிம்கள் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும், முன்னணியில் இருக்க வேண்டும் என்பதனை இந்த ஹதீஸ், இந்த வரலாறு எங்களுக்கு எடுத்துச் சொல்கிறது. கண்ணியமானவர்களே, நபி அவர்களுடைய தோழர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாம் கிடைத்ததன் பின்னால் மக்காவிலே முஸ்லீமாக வாழ முடியவில்லை, மக்காவை விட்டும் எத்தியோப்பியாவுக்கு ஹிஜ்ரத் போக வேண்டும் என்பதற்காக ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் மக்காவை விட்டும் வெளியேறி செல்கிறார்கள். ஹபசாவை நோக்கி பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார்கள். பர்குல் ரிமாத் என்ற இடத்துக்கு ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் வரும் பொழுது இப்னு ததினா என்ற அரேபிய கோத்திரங்களின் தலைவர்களில் ஒரு தலைவன் ஹசரத் அபூபக்கர் அவர்களை காண்கிறார். கண்டு கேட்கிறார், அபூபக்கரை எங்கே செல்கிறீர்? ஹசரத் அபூபக்கர் அவர்கள் சொல்கிறார்கள், மக்காவிலே என்னால் வாழ முடியவில்லை. என்னுடைய மார்க்கத்தையும் என்னுடைய மத உரிமைகளையும் மார்க்க அனுஷ்டானங்களையும் என்னால் மக்காவில் அமுல்படுத்த முடியவில்லை. ஒரு முஸ்லீமாக என்னால் மக்காவில் வாழ முடியவில்லை. எனவே நான் வேறொரு நாட்டுக்கு செல்கிறேன் என்று சொல்கிறார்கள். உடனே இப்னு ததினா என்ற அந்த காபிர், அந்த முஸ்லிம் அவன் சொல்கிறான், யா அபா அபக்கர் இன்னக ரஜுலுன் லா யம்பகி அன் தக்ருஜ மின் மக்கா வலா யுக்ரஜ், உங்களை போன்ற ஒரு மா மனிதர் மக்காவிலே இருந்து வெளியே செல்லக்கூடாது, மக்காவிலே இருந்து வெளியேற்றப்பட முடியாது. நீங்கள் மக்காவிலே வாழ வேண்டும், மக்காவுக்கு நீங்கள் தேவை. உங்களை போன்ற சமூக நலனில் அக்கறை கொண்ட, பொதுப்பணிகளில் ஈடுபாடு கொண்ட, ஊரின் நலனுக்காக உழைக்கக்கூடிய உங்களை போன்ற ஒரு சமூக சேவகன் மக்காவிலே என்றென்றும் வாழ வேண்டும். நீங்கள் வெளியே போய்விட வேண்டாம் என்று ஹசரத் அபூபக்கர் அவர்களுடைய கையை பிடித்து மக்காவுக்கு அழைத்து வருகிறார்கள். அழைத்து வந்து சொல்கிறார்கள், குறைசி காபிர்கள் அபூ ஜஹில் உத்வா சைபா போன்ற குறைசி தலைவர்கள் உட்கார்ந்திருந்த இடத்திற்கு வந்து சொல்கிறார்கள், இந்த அபூபக்கருக்கு நான் அபயம் கொடுத்திருக்கிறேன், இவருக்கு நான் பாதுகாப்பு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறேன். அபூபக்கர் மக்காவில் இருக்கும் காலமெல்லாம் உங்களில் யாரும் அவரை கிண்டல் செய்யக்கூடாது, அவருக்கு அடிக்கக்கூடாது. உங்களின் மூலம் எந்த விதமான பாதிப்புகளும் அபூபக்கருக்கு ஏற்படக்கூடாது என்று குறைசி காபிர்களை பார்த்து அந்த இப்னு ததினா ஹஸரத் அபூபக்கருடைய பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்துகிறார். கண்ணியமானவர்களே, நாங்கள் விளங்க வேண்டிய அடிப்படை என்னவென்றால், ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலே தொழுகையில் ஈடுபடுகிறார்கள், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறார்கள், அல் குர்ஆனை பகிரங்கமாக ஓதுகிறார்கள், மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைக்கிறார்கள். ஹசரத் அபூபக்கருடைய இந்த வணக்க வழிபாடுகளும் ஆன்மீக ஈடுபாடுகளும் அபூபக்கரை மக்காவிலே இருந்து விரட்டுகிறது. உங்களுக்கு மக்காவில் இருக்க முடியாது, மக்காவில் உங்களால் வாழ முடியாது, வெளியே போய்விடுங்கள் என்று ஹசரத் அபூபக்கருடைய மார்க்க பக்தியும் ஆன்மீக ஈடுபாடும் வணக்க வழிபாடுகளும் மார்க்க பற்றும் மக்காவிலே இருந்து அவரை வெளியேற்றுகிறது. அதே நேரம் ஹசரத் அபூபக்கருடைய மனிதநேயம், அவருடைய மனிதாபிமானம், அவருடைய சமூக சேவை, நாட்டு நலனுக்காக உழைக்கும் அவருடைய பண்பு மக்காவுக்கு அவரை திரும்ப கொண்டு வருகிறது. கண்ணியமானவர்களே, இந்த வரலாற்றின் மூலம் நாங்கள் பெற வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்னவென்றால், ஒவ்வொரு முஸ்லீமும், அதிலும் விசேஷமாக எந்த முஸ்லீம்கள் ஒரு நாட்டில் சிறுபான்மை சமூகமாக வாழ்கிறார்களோ அந்த முஸ்லீம்கள் சஹாபாக்கள் வாழ்ந்து காட்டிய முறையின் அடிப்படையில், நபி அவர்கள் காட்டி தந்த முறையின் அடிப்படையில் நாட்டுடைய நலனுக்காக உழைக்கக்கூடியவர்களாக, சமூக சேவையில் அக்கறை கொண்டவர்களாக, அதே போன்று இன மத மொழி வேறுபாடுகளையும் தாண்டி மனிதர்கள் என்ற கண்ணோட்டத்தில் அனைத்து மனிதர்களையும் பார்க்கக்கூடிய நல்லெண்ணம் கொண்டவர்களாக ஒவ்வொரு முஸ்லீமும் இருக்க வேண்டும் என்பதனை இந்த வரலாறுகள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த நாட்டில் நாங்கள் எந்த அளவுக்கு மார்க்கப்பட்டுள்ளவர்களாக, வணக்க வழிபாடுகளில் ஈடுபாடு கொண்டவர்களாக, ஹலால் ஹராம் பேணக்கூடியவர்களாக, பெண்கள் ஃபர்தா அணியக்கூடியவர்களாக, எமது வங்கி முறைகளும் இஸ்லாமிய மயப்படுத்தப்பட்டதாக, எந்த அளவுக்கு நாங்கள் மார்க்கத்திலே பற்றுள்ளவர்களாக இருப்போமோ, வணக்க வழிபாடுகளில் ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்போமோ, அடுத்த மக்களை மார்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக இருப்போமோ, அந்த அளவுக்கு முஸ்லிம்களின் மீது அந்நியர்களுக்கு வெறுப்பு அதிகரித்து தான் செல்லும். நாளுக்கு நாள் முஸ்லிம்களின் மீது வைராக்கியமும் வெறுப்புணர்ச்சியும் காழ்ப்புணர்ச்சியும் நாளுக்கு நாள் உருவாகும். முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு ஆடை கலாச்சாரத்திலும் மார்க்கத்தை பின்பற்றுவார்களோ அந்நியர்களுடைய கண்களை இது குத்தும். முஸ்லிம்கள் ஹலால் ஹராம் பேணக்கூடியவர்களாக இருக்கிறார்களா, அவர்களுடைய உள்ளத்தை குத்தும். முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு மார்க்க பக்தி உள்ளவர்களாக இருப்பார்களோ, மார்க்கப்பட்டுள்ளவர்களாக இருப்பார்களோ, அந்த அளவுக்கு வெறியும் வைராக்கியமும் அந்நியர்களுக்கு உண்டாகும். ஆனால் அதே நேரத்தில் அந்த முஸ்லிம்கள் அந்த நாட்டுடைய நலனில் அக்கறை கொண்டவர்களாக, பிற மதத்தவர்களையும் அரவணைக்கக்கூடியவர்களாக, சகவாழ்வை பேணக்கூடியவர்களாக, அடுத்தவர்களுக்காகவும் உழைக்கக்கூடியவர்களாக, சமூக சேவைகளில் அக்கறை கொண்டவர்களாக, மனிதன் என்ற கண்ணோட்டத்தில் அனைவரையும் பார்க்கக்கூடியவர்களாக முஸ்லீம்கள் இருப்பார்களாக இருந்தால், முஸ்லீம்களை அந்நியர்கள் உள்ளத்திலே வைத்துக் கொள்வார்கள், உள்ளத்தில் அவர்களுக்கு தனி இடத்தை கொடுப்பார்கள், முஸ்லீம்களை தலையில் தூக்கி கொண்டாடுவார்கள். இதுதான் நபி அவர்களுடைய 23 வருட நபித்துவ வாழ்க்கையும் இஸ்லாமிய மார்க்கத்துடைய 1437 வருடங்களுடைய வரலாறும் இதனைத்தான் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அந்நியர்களை நாங்கள் விரோதிகளாக, எதிரிகளாக, துவேஷம் மிக்கவர்களாக, அந்நியர்களை நாங்கள் கருப்பு கண் கொண்டு பார்க்கிறோம், அந்நியர்களை குறை கண்களோடு பார்க்கிறோம், அதே பிரதிபலிப்பில் அவர்களை எங்களை பார்க்கிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்று எமது நாட்டுடைய பெரும்பான்மை சமூகம் பகிரங்கமாக கேட்கிறது, முஸ்லிம்கள் தங்களுடைய உரிமைகளை பற்றியும் இந்த நாட்டில் அவர்களுக்கான இட ஒதுக்கை பற்றியும் முஸ்லிம்கள் பகிரங்கமாக பேசுகிறார்கள். ஆனால் இந்த நாட்டுடைய நலனுக்காக, இந்த நாட்டுடைய பாதுகாப்புக்காக, வளர்ச்சிக்காக, மேம்பாட்டுக்காக முஸ்லிம்கள் என்ன செய்திருக்கிறார்கள், முஸ்லிம்களுடைய சாதனைகள் என்ன, முஸ்லிம்களுடைய பணிகள் என்ன, இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்காக பாதுகாப்புக்காக அந்நியர்கள் கேட்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எமது முன்னோர்கள் அரசியல் தலைவர்கள், ஆரம்ப கால உலமாக்கள், எங்களுடைய ஷேக்மார்கள், சமூக தலைவர்கள் அனைவரும் நாட்டுடைய நலனில் அக்கறை கொண்டவர்களாக இருந்தார்கள், நாட்டுக்காக உழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், பலவிதமான சேவைகளை இந்த நாட்டுக்கு மேற்கொண்டார்கள். உண்மைதான், அவைகள் எல்லாம் மூடி மறைக்கப்படுகின்றன, அந்த வரலாற்று உண்மைகள் எல்லாம் அழிக்கப்படுகின்றன, அந்த வரலாறுகள் முஸ்லிம்களுக்கு கூட தெரியாது. அதே போன்று எமது முன்னோர்கள் எல்லாம், அரசியல் தலைவர்கள் எல்லாம் அரசியல் என்ற துறையில் ஈடுபட்டதன் பின்னால் நாட்டுடைய நலனுக்காக உழைத்தார்கள், பல பாடசாலைகளை கட்டினார்கள், பல பாதைகளை அமைத்தார்கள். இந்த நாட்டுடைய பிற சமயத்தவர்களுக்கும் எமது அரசியல் தலைவர்கள் மிக பெரும் சேவைகளை மேற்கொண்டார்கள். ஆனால் அந்த சேவைகளை எல்லாம், அந்த பணிகளை எல்லாம், அந்த எல்லா சேவைகளையும் அந்நியர்கள், மாற்று மதத்தினர்கள் ஒரு அரசியல்வாதியின் லஞ்சமாகத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள். அரசியல் துறையில் ஈடுபட்டதன் பின்னால் சமூக நலனுக்காக நாங்கள் உழைப்பது, அந்நியர்களுக்கும் சேவைகளை மேற்கொள்வது, நாட்டுடைய நலனுக்காக உழைப்பதெல்லாம் இது பொதுமக்கள் எப்படி தெரியுமா பார்ப்பார்கள். இந்த அரசியல்வாதிகள் தங்களுடைய ஆசனத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக, தங்களுடைய கட்சியை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தங்களுடைய வாக்கு பெட்டிகளை நிறைத்துக் கொள்வதற்காக எங்களுக்கு செய்யும், எங்களுக்கு தரும் லஞ்சமாகத்தான் பொதுமக்கள் இந்த சேவைகளை எல்லாம் பார்ப்பார்கள். எனவே ஒரு முஸ்லிம் என்ற வகையில் அரசியலில் ஈடுபடுவதற்கு முன்னாலும், முஸ்லிம் என்ற வகையில் நாட்டுடைய நலனுக்காக உழைக்கக்கூடிய ஒரு முஸ்லிமாக இருக்க வேண்டும், சமூக நலனின் அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று எமது சமூகத்துடைய நடைமுறையை எங்களுக்கு எடுத்து பார்க்கலாம். ஒரு ஊரில் முஸ்லிம்களும் ஏனைய சமயத்தவர்களும் ஒரு பல்லின சமூகத்தினரை கொண்டதாக ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரில் இன மத மொழி வேறுபாடுகளையும் தாண்டி அனைத்து மக்களுக்கும் சேவையாற்றக்கூடிய அரச நிறுவனங்கள் பல இருக்கின்றன. போலீஸ் நிலையமாக இருக்கலாம், வைத்தியசாலையாக இருக்கலாம், ஏனைய அரச நிறுவனங்களாக இருக்கலாம். இவைகள் எல்லாம் அந்த பிரதேச மக்களுக்கு பொதுவான சேவைகளை மேற்கொள்கின்றன. கண்ணியமானவர்களே, இந்த ஒரு நிறுவனத்தில், போலீஸ் நிலையத்தில் அல்லது வைத்தியசாலையில், அரசாங்கத்துடைய ஏதோ ஒரு நிறுவனத்தில் ஒரு சிரமதானம் அறிவிக்கப்பட்டால், அல்லது ஊரில் டெங்கு ஒழிப்பு தினம், டெங்கை ஒழிப்பதற்காக அனைத்து ஊர் மக்களும் ஒன்று திரண்டு சிரமதான பணிகளை எமது சாக்கடைகளிலும் கால்வாய்களிலும் மேற்கொள்ள வேண்டும் என்று அனைத்து ஊர் மக்களும் இறங்கினால், இந்த சிரமதான பணிகளில் எண்ணி பாருங்கள் எத்தனை முஸ்லிம்கள் கலந்து கொள்வார்கள். விரல் விட்டு எண்ணலாம், 2-3 முஸ்லிம்கள் அதனையும் தலையை காட்டிவிட்டு வருவோமே என்ற அடிப்படையில் தான் முஸ்லிம்கள் இந்த சமூக பணிகளில் ஈடுபாடு காட்டுவார்கள். எனவே அந்நியர்கள் கேட்கிறார்கள், முஸ்லிம்கள் என்ன செய்திருக்கிறார்கள், இந்த நாட்டுக்கு அவர்களுடைய சேவைகள் எப்படி இருக்கின்றன என்று அந்நியர்கள் கேள்விக்குறியோடு பார்க்கிறார்கள். முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு என்ன? இது அவர்களுடைய நாடு, இது அவர்களுடைய நிறுவனம், இது அவர்களுடைய அரசாங்கம் என்று எல்லாவற்றையும் அவர்களுடையது அவர்களுடையது என்று நாங்களே எங்களை ஒதுக்கிக் கொள்கிறோம். நாட்டுடைய வளர்ச்சியில், நாட்டுடைய பாதுகாப்பில், நாட்டுடைய நலனுக்காக உழைப்பதில், நாட்டுடைய தேசிய கொடியை மதிப்பதில், தேசிய கீதத்தை மதிப்பதில், நாட்டுடைய சிவில் சட்டங்களுக்கு மரியாதை கொடுப்பதில் எந்த விதமான அக்கறையும் எங்களுக்கு கிடையாது. ஆனால் உரிமைகள் மட்டும் சமமாக வேண்டும். இதுதான் முஸ்லிம் சமூகத்தின் நிலைப்பாடு. கண்ணியமானவர்களே, இந்த நாட்டில் முஸ்லிம்கள் என்ற வகையில் 100க்கு 100 உரிமை எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் இந்த நாட்டுடைய பிரஜைகள். இலங்கை எங்களுடைய தாய் நாடு, மக்காவோ மதீனாவோ அல்ல, இலங்கை எங்களுடைய தாய் நாடு. இந்த நாட்டில் 100க்கு 100 உரிமைகள் எங்களுக்கு இருக்கின்றன. ஆனால் உரிமைகளை பற்றி பேசுவதற்கு முன்னால் இந்த நாட்டுக்காக நாங்கள் ஆற்றிய கடமைகள் என்ன என்பதனை நாங்கள் பார்க்க வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்தவர்கள் எங்களை துன்புறுத்துகிறார்கள், எங்களை விமர்சிக்கிறார்கள், எங்களை கொச்சைப்படுத்துகிறார்கள், எங்களை ஒதுக்க பார்க்கிறார்கள், அரசியலிலே இருந்து எங்களை தள்ள பார்க்கிறார்கள் என்று நாங்கள் அடுத்தவர்களை விமர்சிக்கிறோம். நாங்கள் மேற்கொண்ட கடமைகள் என்ன? இவைகளை நாங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் மேற்கொள்ளும் பொது பணிகளில், சமூக பணிகளில் முடிந்த அளவுக்கு மாற்று மதத்தினரையும் உள்வாங்க பார்க்க வேண்டும். இன்று எமது சமூகத்தில் நிறைய பொது பணிகள் நடக்கின்றன. கூட்டு ஜகாத்தாக இருக்கலாம், கூட்டு ஜகாத்துல் ஃபித்ராக இருக்கலாம், கூட்டு உதுஹியாவாக இருக்கலாம், அதே போன்று ஹத்னாவுடைய இலவச வைபவமாக இருக்கலாம். இவைகள் எல்லாம் எமது சமூகம் மேற்கொள்ளக்கூடிய பொது பணிகள், சமூக பணிகளாக இருக்கின்றன. என்றாலும் கண்ணியமானவர்களே, இந்த சமூக சேவைகள் எல்லாம், இந்த பொது பணிகள் எல்லாம் முஸ்லிம்கள் தங்களுக்குள்ளே மாத்திரம் மேற்கொண்ட வண்ணம் இருக்கிறார்கள். ஜகாத்தை அந்நியர்களுக்கு கொடுக்க முடியாது, ஜகாத்துல் ஃபித்ரை அந்நியர்களுக்கு கொடுக்க முடியாது, உல்ஹியாவை கொடுக்க முடியாது, ஹத்னாவை முடியவே முடியாது. இந்த சமூக பணிகளையும் இந்த சமூக சேவைகளையும் முஸ்லிம்கள் மேற்கொண்டாலும் இவைகள் அனைத்தையும் எங்களுக்குள்ளே மாத்திரம் முடக்கிக் கொண்டிருக்கிறோம். அந்நியர்கள் சுயநலம் மிக்க சமூகமாக முஸ்லிம்களை பார்க்கிறார்கள். முஸ்லிம்கள் அவர்களுடைய வளர்ச்சிக்காக மட்டும், அவர்களுடைய லாபத்தை மாத்திரம் பார்க்கக்கூடியவர்கள். முஸ்லிம்கள் என்பவர்கள் சுயநலமிகள், ஆனால் உரிமையில் மட்டும் பங்கு கேட்கிறார்கள் என்று அந்நியர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே முஸ்லிம்கள் என்ற வகையில் இந்த நாட்டிலே மிக பெரும் வரலாற்று பாரம்பரியத்தையும் வரலாற்று பின்னணியையும் கொண்ட முஸ்லிம்கள் என்ற வகையில், இந்த மார்க்கத்தை முறையாக பின்பற்றக்கூடியவர்கள் என்ற வகையில், இந்த நாட்டுடைய நலனுக்காக உழைக்கக்கூடியவர்களாக, பிற மதத்தவர்களையும் எமது சமூக சேவைகளில் உள்வாங்கி அவர்களின் உள்ளங்களை வெல்ல பார்க்க வேண்டும். எமது இபாதத்தின் மூலம், தொழுகையின் மூலம், ஹலால் ஹராமின் மூலம், வங்கி முறையின் மூலம், வணக்க வழிபாடுகளின் மூலம், தாவாவின் மூலம் அந்நியர்கள் எங்களை வெறுப்பார்கள். எங்களுடைய நற்குணத்தையும் சமூக சேவையையும் அவர்களிலும் நாங்கள் அக்கறை கொண்டவர்கள் என்ற பண்பையும் காட்டும் பொழுது அவர்கள் கவரப்படுவார்கள் எங்களின் பக்கம். இதனைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. கண்ணியமானவர்களே, இஸ்லாம் வாளினால் பரத்தப்பட்ட மார்க்கம் அல்ல, வற்புறுத்தலின் மூலம் பரத்தப்பட்ட மார்க்கம் அல்ல. இந்த மார்க்கம் உள்ளங்களிலே திணிக்கப்பட்ட மார்க்கம் அல்ல. இந்த மார்க்கத்தை நோக்கி மக்கள் படையெடுத்து வந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அந்த மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்திலே நுழைந்தார்கள், மார்க்கம் திணிக்கப்படவில்லை. கண்ணியமானவர்களே, எமது வார்த்தையின் மூலம் இஸ்லாத்தை சொல்வதை விட, மேடை போட்டு மார்க்கத்தை நாங்கள் பகிரங்கப்படுத்துவதை விட மிகச்சிறந்த தாவாவுடைய முறை என்னவென்றால், ஒரு சிறுபான்மை சமூகத்துடைய மிகச்சிறந்த தாவாவுடைய முறை, எமது வாழ்க்கையின் மூலம் அல் குர்ஆனை அவருக்கு நாங்கள் காண்பிப்போம். அல் குர்ஆன் முஸ்லிம்களின் வாழ்க்கையில் இருக்கிறது. நபியவர்களுடைய வாழ்க்கை முஸ்லிம்களின் வாழ்க்கையில் இருக்கிறது. முஸ்லிம்களுடைய வாழ்க்கையை பார்த்து அவர்களுடைய வாய்மையை பார்த்து, அவர்களுடைய நேர்மையையும் அவர்களுடைய நட்பண்புகளையும் பார்த்து, சமூக சேவை உணர்வையும் பார்த்து, நாட்டு நலனில் அவர்கள் கொண்டிருக்கும் அக்கறையை பார்த்து அந்நியர்கள் மார்க்கத்தின் பக்கம் கவரப்பட வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனவே முடிந்த வகையில் எமது முஸ்லிம் சமூகம் அந்நியர்களையும் ஏனைய சமயத்தவர்களையும் உள்வாங்கக்கூடிய பொதுப்பணிகளை நாங்கள் மேற்கொண்டு செய்ய வேண்டும். அதற்கு ஒரு ப்ரொஜெக்ட் இருக்கிறது. அதற்கான ஒரு காலம் டிசம்பருடைய மாதத்திலே இருக்கிறோம். 2016 ஆண்டுடைய கல்வி ஆண்டு 4 ஜனவரியில் ஆரம்பிக்க இருக்கிறது. எமது சமூகத்தில் அரசாங்க பாடசாலைகளில் படிக்கக்கூடிய 95% மாணவர்கள் ஒவ்வொரு ஊரிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன மத மொழி வேறுபாடுகளையும் தாண்டி கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, டிசம்பருடைய மாதம் வந்துவிட்டால் புதிய கல்வி ஆண்டு ஆரம்பிப்பதற்கு முன்னால் வறுமை கோட்டின் கீழ் தள்ளப்பட்ட அன்றாடம் உழைத்து வாழக்கூடிய கூலி தொழில் செய்யக்கூடிய பெற்றோர்கள் தலையில் கை வைத்து உட்கார்ந்திருக்கிறார்கள். என்னுடைய வீட்டில் 4 பிள்ளைகள் பாடசாலை செல்லக்கூடியவர்கள். இவர்களுக்கான பாடசாலை உபகரணங்கள், இவர்களுக்கான பேகை எப்படி வாங்கி கொடுக்கலாம், ஷூ எப்படி வாங்கி கொடுக்கலாம், கொப்பிகளை எப்படி வாங்கி கொடுக்கலாம், இவர்களும் எல்லா மாணவர்களையும் போன்று சந்தோஷமாக திருநாளுடைய தினத்தை போன்று ஏழைய மாணவர்களுக்கு முன்னால், வசதி படைத்த மாணவர்களுக்கு முன்னால் என்னுடைய பிள்ளையின் கண்கள் கலங்கிவிடக் கூடாது, உள்ளம் உருகிவிடக் கூடாது. என்னுடைய பிள்ளைகளும் நான் ஏழையாக இருந்தாலும், வறுமை கோட்டின் கீழ் தள்ளப்பட்டவனாக இருந்தாலும், என்னுடைய பிள்ளைகளும் மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு அந்த பாடசாலைக்கு செல்ல வேண்டும், முதல் நாளிலே ஆசையோடு செல்ல வேண்டும் என்பதில் நிறைய பெற்றோர்கள் கவனம் எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். என்றாலும் அவர்களுடைய பொருளாதார நிலைமை, அவர்களுடைய வறுமை இதற்கு தடையாக இருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனவே எமது சமூகம் கூட்டு ஜகாத்தை போல, ஜகாத்துல் ஃபித்ரை போல, உல்ஹியாவை போல ஒரு சமூக சேவையில் நாங்கள் இறங்க வேண்டும். ஒவ்வொரு வருடத்தின் இறுதியிலும் டிசம்பர் மாதத்திலும் அடுத்த கல்வியாண்டை ஆரம்பிக்க இருக்கும் மாணவர்களுக்கு நாங்கள் இலவசமாக பாடசாலை உபகரணங்களை ஏற்பாடு செய்வோம் என்பதற்காக ஒரு குழு முன்வர வேண்டும். வாலிபர்கள் முன்வர வேண்டும். சமூக நலனில் அக்கறையுள்ளவர்கள் முன்வர வேண்டும். கண்ணியமானவர்களே, எமது எதிர்கால தலைமுறையினர், எமது சமூகத்தை வழி நடாத்த இருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய கல்வித்துறையில் நாங்கள் விளக்கேற்றி வைக்க வேண்டும். எதிர்காலத்தில் உலமாக்களாக, பட்டதாரிகளாக, வைத்தியர்களாக, கல்விமான்களாக எமது சமூகத்தை வழி நடாத்த இருக்கும் தலைவர்கள் வறுமை என்ற ஒரே காரணத்தினால் கல்வியை இடை நிறுத்திவிடக் கூடாது. கண்ணியமானவர்களே, எங்களால் முடிந்த உதவிகளை, தனவந்தர்களாக இருந்தால், வசதி படைத்தவர்களாக இருந்தால் ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் ஏற்பாடு செய்வதோடு இந்த ஊரில் இருக்கும் ஒரு ஏழை மாணவனை நான் பொறுப்பெடுப்பேன், அதனை விட மிகச் சிறந்தது கூட்டாக இந்த பணி மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் ஊரில் இருக்கும் அனைத்து மாணவர்களும் பயனடைவார்கள், ஏழை மாணவர்கள் பயனடைவார்கள், அவர்களும் சந்தோஷமாக புதிய கல்வியாண்டை ஆரம்பிப்பார்கள். கண்ணியமானவர்களே, இந்த பணியை நாங்கள் மேற்கொள்ளும் பொழுது இந்த சமூக பணியையும் இந்த சேவையையும் முஸ்லிம்களுக்குள் மாத்திரம் நாங்கள் முடக்கிக் கொள்ளாமல், எமது ஊரில் எமது பள்ளிக்கு உட்பட்டவர்களில் வறுமை கோட்டின் கீழ் தள்ளப்பட்ட அல்லது வசதி குன்றிய 100 மாணவர்களை நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். 100 மாணவர்களுக்கு நாங்கள் கொடுப்போம் என்றால் 75 மாணவர்கள் எமது சமூகத்திலே இருந்து, 25 மாணவர்கள் அந்நிய சமூகத்திலே இருந்து, அல்லது 50-50 பிரிக்கலாம். கண்ணி மாணவர்களே, இந்த உதவியை அந்நியர்களுக்கு நாங்கள் செய்யும் பொழுது உங்களது பிள்ளைகள் படிப்பில் முன்னேறட்டும், இந்த புதிய கல்வியாண்டை சந்தோஷமாக ஆரம்பிக்கட்டும் என்று அவர்களுக்கு நாங்கள் உதவியாக இந்த நன்கொடையை கொடுக்கும் பொழுது, கண்ணியமானவர்களே, அதனை புத்தகமாக பார்க்க வேண்டாம், பேனா கொப்பிகளாக பார்க்க வேண்டாம், அல் குர்ஆனையும் ஹதீஸையும் கொடுப்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் கொடுப்பது கொப்பியின் வடிவத்தில் இருந்தாலும் இஸ்லாத்தின் மிகச்சிறந்த பண்பை அவர்களுக்கு நாங்கள் பரிமாறுகிறோம், மிகப்பெரிய தாவாவை நாங்கள் செய்கிறோம் என்ற உணர்வோடு அந்நியர்களுக்கு நாங்கள் கொடுக்கும் பொழுது, இந்த பணியில் ஈடுபட்ட நிறைய சகோதரர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் இந்த உதவியை செய்யும் பொழுது அந்த பிற மதத்தவர்களின் கண்களில் ஆனந்த கண்ணீரை நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்று நிறைய முஸ்லிம்கள் சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எனவே இந்த நாட்டுடைய நலனில், ஏனைய மதத்தினரின் நலனிலும் அக்கறை கொண்டவர்கள் தான் முஸ்லிம்கள். முஸ்லிம்கள் சுயநலமிகள் அல்ல, தங்களுடைய வளர்ச்சியையும் தங்களுடைய லாபத்தையும் மாத்திரம் பார்க்கக்கூடியவர்கள் அல்ல, நாட்டுடைய நலனுக்காக உழைக்கக்கூடியவர்கள், அனைத்து சமூகத்தவரின் நலனுக்காக உழைக்கக்கூடியவர்கள் என்பதனை எமது நடைமுறையின் மூலம் அவர்களுக்கு நாங்கள் நிரூபிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இப்படி உதவி பெற்ற ஒரு குடும்பம், உதவி பெற்ற மாணவர்கள் முஸ்லிம்களை பற்றி பிழையான பிரச்சாரம் செய்யப்படும் பொழுது அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் பார்த்த முஸ்லிம்கள் அப்படியானவர்கள் அல்ல, எங்களுடைய ஊரில் வாழும் முஸ்லிம்கள் அப்படியானவர்கள் அல்ல, எங்களுடைய நாட்டில் 1000 வருட வரலாற்று பின்னணியை கொண்ட இந்த முஸ்லிம் சமூகம் அப்படியானவர்கள் அல்ல என்று முஸ்லிம்களை பற்றி அவர்கள் பேசுவார்கள். கண்ணியமானவர்களே, இதுதான் ஒரு சிறுபான்மை சமூகம் ஒரு நாட்டில் தங்களுடைய இருப்பையும் தங்களுடைய முன்னேற்றத்தையும் பாதுகாப்பதற்கான மிகச்சிறந்த முறை. அந்நியர்களின் உள்ளங்களை வென்றெடுப்பதின் ஊடாக உள்ளங்களில் சந்தோஷத்தை உண்டாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, எத்தனையோ ஏழை மாணவர்கள் எமது சமூகத்திலும் இருக்கிறார்கள். பெற்றோர்கள் தலையில் கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இந்த வருடத்தை எப்படி கழிக்கலாம், புதிய கல்வியாண்டை எப்படி ஆரம்பிக்கலாம் என்று கவலையோடு இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நரக நெருப்பை அணைப்பது அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் நாங்கள் துளிர்க்கும், நாங்கள் வடிக்கும் கண்ணீர் துளி மட்டுமல்ல, ஏழையின் கண்களில் வரும் ஆனந்த கண்ணீரும் நரக நெருப்பை அணைக்கக்கூடியதுதான். அல்லாஹ்வுடைய பயத்தினால் நாங்கள் அழுகிறோம், அது மட்டுமல்ல, ஒரு உதவியை ஒரு ஏழைக்கு செய்து அந்த ஏழையின் கண்களில் வரும் ஆனந்த கண்ணீரின் மூலம் எமது நரக நெருப்பை எங்களுக்கு அணைக்கலாம் என்பதனை இஸ்லாம் கண்டிப்பாக சொல்கிறது. கண்ணியமானவர்களே, வருட வருடம் டிசம்பருடைய மாதம் வந்துவிட்டால் 1000கணக்கான முஸ்லிம்கள் குடும்பம் குடும்பமாக வருட வருடம் உம்ராவுக்கு செல்லும் வழக்கம் இருக்கிறது. வேண்டாம் என்று சொல்லவில்லை, அதனை தடை செய்யவும் இல்லை, என்றாலும் சமூகத்தையும் கொஞ்சம் திரும்பி பாருங்கள். வருட வருடம் உம்ராவுக்கு செல்கிறோம், குடும்பம் குடும்பமாக செல்கிறோம், எவ்வளவு நாங்கள் செலவழிக்கிறோம், அந்த செலவில் ஒரு பகுதியை எமது ஊர் மாணவர்களுக்காக, சமூகத்தின் கல்வி வளர்ச்சிக்காக, ஏழை மாணவர்களின் கல்வித்துறையில் விளக்கேற்றுவதற்காக நாங்கள் செலவழிப்போமாக இருந்தால் அல்லாஹ் உம்ராவை விட மிகச்சிறந்த நன்மையை எங்களுக்கு தருவான். கண்ணியமானவர்களே, வருட வருடம் காபாவுடைய தங்க கதவுகளை தட்டி, அந்த தங்க கதவை தட்டி காபாவுடைய போர்வையில் தொங்கி சுவர்க்கத்தை யாசிப்பதை விட ஏழையின் வீட்டு கதவுகளை தட்டி நாங்கள் சுவர்க்கத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்போம். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இதனைத்தான் சொன்னார்கள், அஹப்புல் அஅமாலி இலல்லாஹ் சுரூருன் துதுஹிலுஹு ஃபீ கல்பி ரஜுலின். ஒரு முஸ்லிமின், ஒரு மனிதனின் உள்ளத்தில் ஆனந்தத்தை உண்டு பண்ண முடியும் என்றால் அதுதான் மிகச்சிறந்த அமல் என்று நபி அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இந்த சமூக பணிகளில் நாட்டு நலனுக்காக உழைப்பதில் ஈடுபாடு காட்டக்கூடிய அந்த மனோதைரியத்தையும் மனப்பக்குவத்தையும் நாங்கள் உருவாக்கிக் கொள்வோமாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த நாட்டுடைய சமூகத்துடைய நலனுக்காக உழைக்கக்கூடியவர்களாக யா அல்லாஹ் நீங்கள் அனைவரையும் ஆக்கிரல்வாயாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உஸ்தாத்மாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் அனைவருக்கும் உயர்ந்த பாக்கியங்களை ஈருலகிலும் எங்களுக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த சமூகத்தின் வளர்ச்சிக்காக முன்னைய காலங்களிலும் இன்றும் யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ அவர்களுக்கு நீ சிறந்த பாக்கியங்களையும் கொடுத்தருள்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆக்ரிஜ் அவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.